இன்றைய பார்வையில் தமிழ் இளத்தின் தேசிய பூவை பற்றி பார்ப்போம். தேசியத்தின் தேசத்தின் அடையாள சின்னமாக பூக்கள் இலங்குவது யாவரும் அறிந்ததே. அந்த அந்த தேசியத்தினதும் தேசத்தினதும் வரலாற்று சமூக பண்பாட்டின் பால் பின்னி பிணைந்துள்ள தொடர்பு பட்டுள்ள மலர்கள் தேசிய பூக்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்தந்த தேசியங்களால் கௌரவிக்கப்படுவதும் தேசிய கொடிக்கு சமமாக பேணப்படுவதும் தொன்று தொட்டு நிலவி வரும் மரபு. இந்த வகையிலேயே தமிழர்களின் தேசிய பூவாக, தமிழீழத்தின் தேசிய பூவாக கார்காலத்தில் மலர்ந்திடுவதும், தமிழீழ தேசிய கொடியின் வர்ணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதும், தமிழீழ தேசிய திருநாளாம் மாவீரர் நாள் வருகின்ற நாட்களில் கொடிபரப்பி பூத்து குலுங்குவதும், தமிழீழ தேசமெங்கனும் பரவி முகுள் விடுவதுமான கார்த்திகை பூ பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மலர்கள் தரணியில் இலங்கிடும் தேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வளமை தொன்று தொட்டு வேதாகம காலத்திலிருந்தே நிலவி வருகின்றது. கிறிஸ்தவ வேதாகம நூலின் பழைய ஏற்பாட்டிலே சாலமோனின் பாடல் என்ற அத்தியாயத்தில், அதாவது சாங் ஆஃப் சாலமோன், பண்டைய எகிப்திய தேசத்தினை தாமரையும் நீலோற்பலமும் பிரதிநிதித்துவப்படுத்தின என்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய தமிழ் மன்னர்கள் தத்தமக்கென தனித்தனியான மலர்களை கொண்டிருந்தனர் என்பது வரலாற்றிலிருந்து அறியக்கூடியதாக உள்ளது. அதாவது சோழருக்கு அத்திப்பூவும், சேரருக்கு பனம்பூவும், பாண்டியர்க்கு வேப்பம்பூவும் தேசிய மலர்களாக இருந்துள்ளன. மேற்குறிப்பிடப்பட்ட பூக்களின் மாலைகளையே அவர்கள் களமுனைகளுக்கு செல்லும் போது அணிந்து சென்றதாக தட்சிணாமூர்த்தி என்பவர் யாத்த தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த நூலின் குறுநில மன்னர்களும் தத்தமக்கு சொந்தமாக மலர்கள் கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. வீரத்தில் சிறந்தவர்களாம் வேளிர் மன்னர்களில் ஆய் ஆண்டிரன் என்பார். சிறுபுன்னை பூவின் மாலையையும் ஏறைக்கோன் என்பார் காந்தல் மாலையும் அணிந்ததாக மேற்படி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே காந்தல் என்பது கார்த்திகை பூவின் பாரம்பரிய தமிழ் பெயராகும். இவ்வரலாற்றை சான்றாதாரத்தின் ஊடாக கார்த்திகை மலருக்கும் தமிழர் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பு உள்ளங்கை நெல்லிக்கனியாக திட்ட தெளிவாகின்றது. தேசத்தோடு மாத்திரமின்றி தேசத்தில் வாழுகின்ற மக்களின் இறை நம்பிக்கைகளிலும் பூக்கள் பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக இந்துக்களினதும் பௌத்தர்களினதும் அன்றாட வாழ்வில் இறை வணக்கத்திற்கு பூக்கள் பயன்படுகின்றன. இஸ்லாமியர்களின் ஐதீகத்தின் பிரகாரம் வெள்ளை ரோசாக்கள் முகமட் ஆனவர் சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற வழியில் அவரது இனிமைப்பாட்டின் வெளிப்பாடாக மலர்வதாக குறிப்பிடுவர். முருக ஆட்சியாளரும் கவிஞருமான அறிவுமதியர்கள் பண்டை தமிழர்களின் போர்க்கடவுளாம் முருகனது மலரும் கார்த்திகை பூவே என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பண்டைய கிரேக்கத்தில் பொன்னை ஆனது அப்பலோ தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதோடு புலமையானவர்களை கௌரவப்படுத்துவதற்கும் உரியதாக விளங்கியது. ஒலிவ் ஏதேன்ஸ் நகர தேவதைகளுக்குரியதாகவும் மெய் வல்லுநர்களையும் களத்தினில் சாதனை படைத்தோரையும் கௌரவப்படுத்துவதற்கும் உரியதாக இருந்தது. ரோமானியர்கள் தங்களுடைய புகழ் பூத்த தலகர்த்தாக்களுக்கு சிந்தூர மரத்தின் இலைகளாலும் பூக்களாலும் வனையப்பட்ட கிரீடங்களை சூட்டினர். இராணுவ சின்னங்கள், நாடுகள், நகரங்கள், மாநிலங்கள் என்பனவும் தத்தமது இருப்பை கௌரவத்தை வெளிப்படுத்த தமது சமூக கலாச்சார பண்பாடு பின்னி பிணைந்துள்ள பூக்களை பயன்படுத்துகின்றனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஒவ்வொரு குடியரசிற்கும் ஒவ்வொரு பூ குடியரசு பூவாய் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழீழ தேசிய பூவாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள கார்த்திகை பூவை பற்றி மூலாதார விடயங்களை பார்ப்போம். கார்த்திகை பூவினை பண்டை தமிழ் இலக்கியங்களிலே காந்தல் என்றே அழைப்பர். ஒற்றை விதையிலை தாவரங்களில் வெங்காய குடும்பமாகிய லில்லி ஆசியே எனப்படும் வகையினைச் சேர்ந்ததாகும். இந்த கொடியின் தண்டு பசுமையானது, பலமில்லாதது. இலைகளின் நுனிகள் நீண்டு சுருண்டு பற்று கம்பிகள் போல பக்கத்திலுள்ள மரஞ்செடி முதலிய ஆதாரங்களை பிடித்துக் கொண்டு இந்த தண்டு 10 to 20 feet உயரம் வளரும். கிளைவிட்டு படரும். ஆண்டுதோறும் புதிய கொடிகள் நிலத்தினுள்ளே இருக்கும் கிழங்கிலிருந்து வளரும். கிழங்கு சாதாரணமாக 2 feet இருக்கும். 6 to 12 feet நீளமும் 1 to 1.5 feet தடிப்பும் உள்ளது. இது கலப்பை போல தோன்றுவதால் இதனை கலப்பை எனவும் அழைப்பர். கிழங்கின் ஒவ்வொரு பிரிவின் முனையிலும் புதிய கணு உண்டாகும். இலைகளுக்கு காம்பில்லை எனலாம். 3 feet 6 feet வரையான நீளம். 0.75 feet தொடக்கம், 1.75 feet வரை அகலம் இருக்கும். மாற்றொழுங்கில் அல்லது எதிரொழுங்கில் அமைந்திருக்கும். கணுவிடைகள் வளராமையால் வட்ட ஒழுங்கில் அமைந்திருப்பதுண்டு. இலை அகன்ற அடியுள்ள ஈட்டி வடிவில் நுனி கூறாக நீண்டு பற்றுக்கொம்பு போல சுருண்டிருக்கும். பூக்கள் பெரியவை. இலை கக்கத்தில் தனியாக இருக்கும் அல்லது கிளைகளின் நுனியில் இலைகள் நெருங்கி இருப்பதால் சமதள மஞ்சரி போல தோன்றும். அகல் விளக்கு போன்ற 6 feet கொண்ட இந்த பெரிய பூக்கள், அதாவது 6 to 7 centimeters நீளம், செப்டம்பர் தொடக்கம் ஜனவரியிலும் மார்ச்சிலும் மலர்கின்றது. பூக்காம்பு 3 to 6 feet நீளம் இருக்கும். முனையில் வளைந்திருக்கும். 2.5 feet நீளமும் 3 to 5 feet அகலமும் கொண்டதாகும். குறுகி நீண்டு ஓரங்கள் அலைபோல் நெளிந்திருக்கும். தலையவிழ்ந்த மலர் 7 days வாடாமல் இருக்கும். இதழ்களில் நிறம் முதலில் பச்சை, பிறகு வெண்மை கலந்த மஞ்சள், பிறகு மஞ்சள், பிறகு செம்மஞ்சள், பிறகு துலக்கமான சிகப்பு ஸ்கார்லெட் என்பார்கள், நீலம் கலந்த சிவப்பாக மாறிக்கொண்டு போகும். இதழ்கள் விரிந்து அகன்றோ பின்னுக்கு மடங்கிக் கொண்டோ இருக்கும். கேசரங்கள் 6 feet. தாள் 1.5 feet, 1.75 feet. மரகதப்பை 0.5 feet. முதுகொட்டியது. இங்கும் அங்கும் திரும்பக்கூடியது. சூலகம் 3.5 feet உள்ளது. சூல் தண்டு 2 feet ஒருபுறம் மடங்கி இருக்கும். பூவின் நிறம் இரு வேறாக மாறுபடுவதால் இதனை வெண்காந்தல், செங்காந்தல் என்ற இரு வேறு வகைகளாக வர்ணிப்பார்கள். கிழங்கு பிரிந்து கணுக்கள் உள்ளதை ஆண் காந்தல் என்றும், கணுக்கள் இல்லாதவை பெண் காந்தல் என்றும் குறிப்பிடுவர். கார்த்திகை செடியின் கிழங்கு ஆயுர்வேதம், யுனானி முறைகளில் பலவிதமாக பயன்படுகின்றது. இந்த கிழங்கில் காணப்படும் நச்சுப் பொருளான ஹோல்சிசைனே வைத்திய முறைகளில் பயன்படுகின்றது. மேற்கு வைத்தியத்திலும் இந்த கோல்சிசைன் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது வைத்திய முறைகளிலும் கோல்சிசைனின் பயன்பாடு வித்தியாசப்படுகின்றது. தோலை பற்றிய ஒட்டுண்ணி நோய்களுக்கு இதனை பற்று போடுவார்கள். தேள்கடிக்கும் இதனை இழைத்து போடுவதுண்டு. காந்தல் என அழைக்கப்படும் கார்த்திகை திங்களில் முகிழ்விடும் இந்த மலர் கொடி தமிழீழம் தவிர இந்தியா, சீனா, மலாக்கா, தீபகற்பம், அயனமண்டலம், ஆப்பிரிக்கா முதலிய பகுதிகளிலும் காணப்படும். இதன் பூ தீச்சுவாலை போல காணப்படுவதால் அக்கினிச்சலம் எனப்படும். இதன் கிழங்கு கலப்பை வடிவமானதாக இருப்பதால் கலப்பை எனவும் இலாங்கிலி எனவும் அழைக்கப்படும். இலைகளின் முனை சுருண்டு காணப்படுவதால் தலைச்சுருளி என்றும் அழைக்கப்படும். அவற்றால் இது பற்றி ஏறுவதால் பற்றி என்றும் அழைக்கப்படும். அவ்வாறு வளைந்து பற்றுவதால் கோடல், கோடை என்றும் அழைக்கப்படும். கார்த்திகை மாதத்தில் மலர்வதால் கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படுகின்றது. மாரி காலத்தில் முதலிலேயே வனப்பாய் தோன்றுவதால் தோன்று என்றும் அழைக்கப்படும். சுதேச வைத்தியத்திலே இதனை வெண்தோண்டி எனவும் அழைப்பர். இவ்வாறு தமிழ் மொழியில் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது காந்தல் என்ற கார்த்திகை பூ. கார்த்திகை செடியானது வேலிகளிலும் பாதை ஓரங்களிலும் காட்டோரங்களிலும் இந்த கொடி படர்ந்து நிமிர்ந்து அழகிய விரல்கள் போலவும் சுடர்கள் போலவும் தோன்றும். இதனாலேயே இந்த செடிக்கு மிக மேலான மாட்சிமை பொருந்தியதாக மதிப்பிடுகின்றார்கள். கார்த்திகை பூவின் ஏனைய மொழிபெயர்கள் வருமாறு: சிங்களத்தில் நியன்கல, சமஸ்கிருதத்தில் லன்கலி, ஹிந்தியில் கரியாரி, மராட்டியில் மெத்தொன்னி. இதன் தாவர பெயர் லல்லி ஆசியே குளோரிலல்லி. தேசத்தின் பூவாம் கார்த்திகை பூவினை இனிவரும் காலங்களில் தேசிய நிகழ்வுகள் அனைத்திலும் அணிந்து தேசிய மாண்பினை வெளிப்படுத்துவோம். இல்லங்கள், பொதுக்கூடங்கள், வாணிப மையங்கள், கல்வி சாலைகள் என எல்லா இடங்களிலும் கார்த்திகை செடியை வளர்த்து பேணி கார்த்திகை பூவால் தமிழர் தேசம் அதை நிறைத்திடுவோம்.